உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே.
வாழ்க வளமுடன் தமிழ் நெஞ்சங்களே. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217398 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 3 சிறப்பான பேச்சாளர்களின் பேச்சு, அதைத் தொடர்ந்து எமது அருமையான ஜே.பி. சந்திரபாபு அவர்களது பாடல். முதலில் நாம் கேட்க இருப்பது மரபின் மைந்தன் முத்தையா அவர்களின் தீவெட்டித் தடியின் உண்மையான அர்த்தம் என்கின்ற பேச்சு. அதைத் தொடர்ந்து தமிழருவி மணியனின் கண்ணதாசன் சிறப்பை பற்றிய ஒரு அலசல். அதைத் தொடர்ந்து கர்மா கரைக்கும் வழி என பிரவீணா சுல்தான் அவர்களது பேச்சு. இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
இங்க நாம சும்மா தண்டச்சோரா இருக்கவனை பார்த்து தீவட்டி தடியன்னு திட்டுறோம். தீவட்டி தடியை யார் கொண்டு வர்றானோ அவன் தீவட்டி தடியன். மதுரை பக்கத்துல திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு தளி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து ஒரு பெரிய அரசர் இருந்தார். அவருக்கு இலக்கணம்லாம் நல்லா வரும், இலக்கியம் நல்லா வரும். அவர் என்ன பண்ணாரு, பக்கத்து ஊருக்கு சில புலவர்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தன்னிடம் இருந்து ஒரு ஆள் அனுப்பினார். அந்த ஊரில் நாலு புலவங்க இருப்பாங்க, அந்த ஊர்லேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கும், அங்கே மாலையில் சாமி கும்பிட வருவாங்க, நீ போய் என்னோட இந்த கவிதையை கொடு, நான் அவங்கள நம்ம ஊருக்கு வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. அதில் என்ன எழுதியிருந்தார்னா, அவங்க ஊர் திருப்பத்தூர் சிவனுடைய பெருமை எழுதியிருந்தார். இந்த வெண்பா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேம், மறந்தும் இனிப்பிறக்க வாரேம், சிறந்த மதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்போனம் காத்தானை கூத்தாட கண்டு அப்படின்னு பாட்டு. அந்த சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்துட்டா நம்ம மறுபடியும் பிறக்க மாட்டேங்கிறது தான் அதனுடைய பொருண்மை. பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேம், மறந்தும் இனிப்பிறக்க வாரேம், சிறந்த மதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்பூவனம் காத்தானை கூத்தாட கண்டு. இதை போய் அந்த புலவங்க கிட்ட இந்த ராஜாவுடைய தூதுவர் கொடுக்கிறார். அந்த புலவங்க அதை படிச்சு பார்த்துட்டு இந்த தமிழ் தெரியாத ராஜாக்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு அதிர்ச்சி, போய் சொன்னா ராஜா கிட்ட போய் சொன்னா வேலை போகுமா தலை போகுமான்னு தெரியல. அவர் அங்கே போய் தயங்கி தயங்கி சொன்னார் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு. அப்ப ராஜா என்ன பண்ணாரு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அங்கேயே போ, அதே புலவருங்க சாயங்காலம் சாமி கும்பிட வருவாங்க, அதுக்கு முன்னால வெளிச்சம் காட்டுறதுக்காக ஒரு ஆள் என்ன பண்ணுவானா, ஒரு தீவெட்டி எடுத்துட்டு வருவான். அந்த தீவெட்டி தடியை கையில ஏந்திட்டு வரவனுக்கு தான் தீவெட்டி தடியன்னு பேரு. இன்னைக்கு நாம சும்மா தண்டச்சோரா இருக்கிறவனை பார்த்து தீவெட்டி தடியன்னு திட்டுறோம். தீவெட்டி தடியை யார் கொண்டு வர்றானோ அவன் தீவெட்டி தடியன். அவனும் அந்த தடியை ஓரமா வச்சுட்டு சாமி கும்பிடுவான். நீ அந்த நேரமா பார்த்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து தீவெட்டி எடுத்து அந்த புலவைங்க முன்னால மூணு சுத்து சுத்து அப்படின்னார். இவன் யோசிச்சா, நம்ம ராஜா போன வாரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இனிமோ புதுசு புதுசா சொல்றாருன்ட்டு சரி வேற வழியில் ராஜா கட்டளைன்ட்டு போயிட்டான். அதே மாதிரி புலவங்க வந்தாங்க, தீவெட்டி தடிய வந்தா அவன் தீவெட்டியை வச்சுட்டு சாமி கும்பிட்டான். இவன் தீவெட்டி எடுத்து புலவங்க முன்னால மூணு சுத்து சுத்தினான். உடனே அந்த புலவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்க ராஜாவை பத்தி தெரியாம சொல்லிட்டோம், அவர் தமிழ் தெரியாதவர்னு தப்பா சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சுக்க சொல்லுங்க, நாளைக்கே நாங்கள் வரோம்னு சொல்லுங்க. இப்போ இவனுக்கு ஒரே குழப்பம், நம்ம ராஜா லூசா இவனுக்கு லூசான்னு தெரியலையே. நம்ம தீவெட்டி எடுத்து சுத்தினதும் ராஜாவுக்கு தமிழ் தெரிஞ்சது இப்படிதான் சொன்னான்னு திரும்ப வந்து ராஜா கிட்ட விவரத்தை சொன்னான். சரின்ட்டார் ராஜா. மகாராஜா ஒரு விண்ணப்பம், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னா அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைப்பா, அந்த புலவர்களுக்கு என் பாட்டில் ஒரு சந்தேகம். முதல் ஒன்றரை வரியில் பிரச்சனை இல்லை, பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றே மறந்தும் இனிப்பிறக்க வாரையும் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து சிறந்த மதி சேர்த்தானேன்னு எழுதியிருக்கேன். சிவபெருமான் தலையில் பிறை நிலவு வைச்சிருக்கிறார், அது குறை நிலவு. நான் சிறந்த மதின்னு எழுதியிருக்கேன். ஒரு பிறை நிலவை போய் சிறந்த மதினா முழு நிலவுன்னு அர்த்தமாச்சு, இது கூட தெரியலையா இந்த ராஜாக்குன்னு சத்தம் போட்டான். நான் அந்த தீவெட்டி இப்படி சுத்த சொன்னேன், தீவட்டியை சுத்தினா அந்த நெருப்பு ஒரு ஒளி பந்து மாதிரி வட்டமா தெரியும். சிவனுடைய தலையில் இருப்பது பிறை நிலவுதான் என்றாலும் அவன் தாண்டவ கோலத்தில் இருப்பதால் அவன் குதித்து குதித்து கூத்தாடுகிற போது பிறை நிலவு முழு நிலவு போல் தெரியும், சிறந்த மதி சேர்த்தானை அப்படின்னு அதுக்கு அர்த்தம்னர். அப்ப ஒரு மெய்ப்பியல்ல, ஒரு பாடி லாங்குவேஜில், ஒரு பண்பாட்டு அசைவில் ஒரு சிந்தனையை சொல்லக்கூடிய ஆற்றல், ஒரு கருத்தையே மாற்றி சொல்லக்கூடிய ஆற்றல் மரபு கவிதைக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம்.
நான் பஞ்சவர்ணாச்சலம் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவு அது, நான் பேசுகிறேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சவர்ணாச்சலம் விம்மி விம்மி அழுகிறார். எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாள முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார், கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இவர் ஏன் அழுகிறார், அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது. கண்ணதாசன் உடைய சகோதரன் மகன் பஞ்சவர்ணாச்சலம் என்று சொன்னேன். பஞ்சவர்ணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் வயது. அப்பொழுது குமுதம் இதழில் வாரம் தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம், அற்புதமான கவிதைகள். இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல், தொட்டிலில் அது கண் மூடி கிடந்தது. கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள். உடனே இவர் சொல்கிறார், ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது, குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால் தான் எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள்தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு? நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான். லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனிகமுதை, பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ, எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எரிதல், கொதித்தல், அம்மம்மா எவ்வளவோ நடக்கும், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு என்று எழுதினான். அழகான கவிதை. நீ கவிதைக்குள் செல்ல வேண்டாமா? வெறும் சினிமா பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாமா? ஒரு வாரம் தான் ஆனது இந்த கவிதை குமுதத்தில் வந்து, ஒரு வாரம் தான் ஆனது அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. காய்ச்சலில் அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. அந்த குழந்தையின் மீது கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட பாசம் எல்லை மீறி இருந்த நேரம் அது. அந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை. உடனே ஒரு கவிதை எழுதினான். நான் குவைத்தில் கவிஞர்கள் சபையில் இதை பேசுகிற பொழுது பலர் விம்மி விம்மி அழுதார்கள். அது அப்படிப்பட்ட கவிதை அது. முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான், மைகலையா கண்மீது மணிபதித்த சித்தி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் கா புலரவில்லை. ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடிவிட்டேனோ அறியேன், சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டார். நூறு வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிழலை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறிகேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றெஞ்சி சிக்க சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் வக்கென்று வானில் பறந்தூடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம், மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமேல் அந்த தனி கருணை கண்ணனிடம், நாமும் பறப்பவர்தான் நாளையோ மறுதினமோ. இது போன்ற கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும்.
ஒருத்தர் ஒரு ஒரு பழம்பெடும் நடிகர், எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இப்போ எஸ்கேஎம் சார் மாதிரி, நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி, ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லையும் பர்மனண்டாக ஒருத்தர் இருக்கணுங்க. நல்ல வார்த்தை சொல்கிற பெரியவங்களை எங்கெங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அப்படி சொல்கிற வார்த்தையை தான் பிள்ளைங்க கேட்குறாங்களா? ரெண்டு சூழலும் கெட்டா இருக்க கெட்டிருக்க. ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெடும் நடிகர், உள்ள வந்து வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரூம் வருது சார் வந்துருந்தானா? அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா? இல்லடா, நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா. இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தா என்ன நிலை? நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள், எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும். அந்த ரகசியம்தான் விதி. வலியதுதான் விதி, மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க? யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்போ நினைச்சு பாருங்களேன், ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டுக்கிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறத நம்ப முடியாதுங்க. அறிவு இருந்தா எப்படிங்க நம்புறது? அறிவு நம்பாதே. அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு. ஏன் அறிவு திருக்கோயில்னு வச்சாரு தெரியுமா? என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜீவனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன். அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்ற விளக்கம் தான். மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன். வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன். வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை. வள்ளுவனுக்கு தெரியாதா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான்? அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்ற கடையினா தலை தட்டலையே ஒரிஜினலா இருக்குற அன்பினால் ஆகிப்போ. யாரோ ஒருத்தங்க பாருங்க, சமீபத்தில் எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட், ரத்தம், பையன் துடிக்கிறான், சின்ன பையன், எல்லாருமே வேடிக்கை. இப்ப பாத்தீங்களா, நம்முடைய நான் சொல்றது முன்னாலே ஒருத்தர் சொல்லிட்டாரு, முதல்ல எல்லாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க, அப்பா காலத்துல அது அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ சரி, உங்களை திட்டி என்ன பிரச்சனை? இல்ல என்ன திட்டி என்ன பிரச்சனை? அப்படி அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு, ஒரு ஒரு மலையாள லேடிங்க பொழந்துட்டு ஓடி வந்துச்சு பாருங்க, அந்த கூட்டத்தை எந்த மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேக்குறாங்க. உடனே இந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு வெளியில ஓடி போய் கடையில மருந்து, கடையில மருந்து சீட்டு கேக்குறாங்க. அவ மருந்து குடுன்னு உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவரு சொன்னாரு, காசா காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டாரு. உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், மருந்து கொடுனா. மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டில் எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார். பார்த்து அடிபட்டது அவர் புள்ள. இதை தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம்? வீட்டு கூடி போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் கண்ப மாட்டோம்? இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு, வெகு தூரத்தில் ஆயிடுச்சு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க, ஆனால் மனிதனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று, மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும். இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு முகிழ்க்கும். அறிவற்றதல்ல அன்பு, அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம். எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். இதை நான் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது, என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து. என்னுடைய அப்பா தவறினார் நாகராஜையா தெரியும், 2017 ஆறு மாசம் கழிச்சு ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன். ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். எங்க ஆறு பேரை உட்கார வச்சிருந்தாங்க, எங்க அம்மா அஞ்சு பேர், அம்மாவும் சேர்த்து ஆறு பேர். நல்ல வேலை யாருடைய கணவன்மாரும் மனைவிமாரும் அங்க இல்லை. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன், எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு 80 பவுன். இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான், நான் தான் பர்வீன் சுல்தானா, சுல்தானான்னு கூப்பிடுவோம் வீட்டில். நான் அப்படியே உறைஞ்சிட்டேங்க ஒரு நிமிஷம். 80 பவுன், 80 பவுன், அதுவும் அம்மாவுடைய. எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க. எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது. நீங்களா போட்டீங்க அப்படின்றோம், நிறைய போட்டிருப்பாங்க. அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு கொடுக்குறேன்றாங்க. எங்க அண்ணன் இல்ல, ஏன் இதே மாதிரி தான் அம்மா, ஏன் அப்படின்னுச்சு. என் அக்கா இல்ல, அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. என் தங்கச்சி இல்ல, அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்கன்னுச்சு. என் தங்கச்சி, என் தம்பியில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா. இங்க பாரு, எங்க கொல வழக்கப்படி, எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது. அவ யாருக்கு நினைக்கிறாலும் உங்களுக்கு கொடுக்கலாம், சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா. அதில் ஏன்னு கேட்டான் பாருங்க, எங்கள் அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்குறான், ஏன் நாங்கள்லாம் எதில் குறை வச்சோம். எங்கள் அம்மா சந்தை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நான் வந்து அந்த 80 பவுனை என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்களோ அதை பொறுத்து, அதை பற்றி கவலை வேண்டாம் சரியோ. அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோடது எல்லான்னு இப்போ முடிவு பண்ணலை, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலேயே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு, தம்பி பிறந்திருக்கான், ஆபரேஷன், அவன் கட்டில கிடக்குறான், நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்க வாப்பாவும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, யாரும் வந்து துணை செய்யல. இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்து அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு. அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை. அவ நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பா. நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம, அவ தூங்கினதில்ல, கால் பிடிச்சிடுவா அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். கால் பிடிச்சி விடாம தூங்கினதில்ல, என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்ல, என் முன்னால் அவ கால் நீட்டினதில்ல, நான் மேல கீழே உட்காரும்போது அவ மேல உட்கார்ந்ததில்ல, அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ, நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தை என்ன பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா, இப்ப புரியுதா. அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சொத்து இல்லை, பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார். அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது. நான் என் சொத்து சுகத்தை, என் அருளை, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள். அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும். காரணம், எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள், நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் இறந்து நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உறுவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம், நம்மை படைத்த அந்த இறைவன்தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது. இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம், மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம், இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும், இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே, ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி, தொங்கும் 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 பூவே, கொஞ்சம் 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 புறாதே. சம்பகம் மட்டும் சந்தன கொட்டும் சம்மதப்பட்டுக்கணும், சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டுக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழையிறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, கீழையிறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. ஆசை எடுத்து நீட்டு அழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு, உள்ள பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு. ஒழிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு, ஒழிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு. நல்ல கணக்க மாத்தி நல்ல கணக்கை ஏற்றி, நல்ல நேரம் பார்த்து நண்பரையே மாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும், சிங்கம் போல வீதம் நிறைந்த தீரர்களே தோழர்களே தோழர்களே. உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும், சிங்கம் போல வீதம் நிறைந்த தீரர்களே தோழர்களே தோழர்களே. உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும்.
கையில காசு இருக்கு அது ஆடுது பாடுது பேசுதடா, ஐயா கையில காசு இருக்கு அது ஆடுது பாடுது பேசுதடா. அறிஞ்ச தெரிஞ்ச அத்தனை பேரையும் அடிமையாக்க பாக்குதடா, அறிஞ்ச தெரிஞ்ச அத்தனை பேரையும் அடிமையாக்க பாக்குதடா பாக்குதடா. உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும். சங்கும் கோழியின் குரலும் அழைத்ததை எண்ணி பறந்தீரே, ஆலையின் தங்கும் கோழியின் குரலும் அழைத்ததை எண்ணி பறந்தீரே.
பாடுபட்டீரே நெற்றி வேர்வை விட்டீரே, பாடுபட்டு நெற்றி வேர்வை விட்டு அதன் பலனை ஊருக்கு கொடுத்தீரே.
உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும்.
நாளைய உலகம் நமரன எண்ணி நாமும் விளக்கை ஏற்றி வைப்போம். நாளைய உலகம் நமரன எண்ணி நாமும் விளக்கை ஏற்றி வைப்போம்.
தீயவர் உள்ளம் திருந்தட்டும் என்று ஏற்றி வைத்தோ.
உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும். சிங்கம் போல வீரம் நிறைந்த தீரர்களே தோழர்களே தோழர்களே. உங்கள் கைகள் உயரட்டும் உலகம் அதில் உருளட்டும்.
கவலைப்படாமல் பேசிக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும், அங்கே நின்றுக்கணும், சொல்லாமே தெரிஞ்சுக்கணும், படாமே பேசிக்கணும்,
கண்ணால் பார்த்துக்கணும், என்னை ஏற்றுக்கணும், சொல்ல கேட்டுக்கணும், காதில் போட்டுக்கணும், கண்ணால் பார்த்துக்கணும், என்னை ஏற்றுக்கணும்.
பேசி பேசி கம்மால் பண்ணாதே, சும்மா கம்மால் பண்ணாதே. டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே, ஐயா டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே.
அயிருவாடுதையா பசியா உயிரு போகுதையா, அயிருவாடுதையா பசியா உயிரு போகுதையா.
ஏழை புலவன் எம்மிடத்திலே எல்லையப்பனே பணம், அதனால் இனிதான எமது கவிதைகள் எல்லாம் இவனுக்கேதான் சமர்ப்பணம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
தரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும்
God.